ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இவ்வாறு உயிர்களுக்கெல்லாம் மெய்யான இன்பம் திருவடி இன்பமே என்ற ஒரு தெளிவு தோன்றுவதற்காக உயிர்களை ஐந்தொழிப்படுத்துகின்ற அந்த தனி முதல்வன் இருவினி ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாதம் அந்த ஆன்மாக்களை எல்லாம் பேரன்போடு வந்து ஆட்கொள்கின்ற அந்த முதல்வன் இன்பமயமான தன்மை ஒரு சிறிதும் நினையாமல் இருக்கின்ற அடியேனையும் பிறப்பறுக்க வேண்டும் என்று திருவுளத்தில் கொண்டு அடியேன் பொருட்டு குருநாதனாக எழுந்தருளி வந்தார் என்று வரக்கூடிய பகுதியிலே சொல்லியிருக்கின்றார். இன்பமெனும் தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. இன்பமயமா இருக்கின்ற சிவத்தை ஒரு சமயம் கூட ஒரு தடுமாறி கூட நினைக்காத அடியேனையும் பிறப்பறுக்க எண்ணுகிறார். அந்த சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாமல் வாழ்ந்தாலும் எவ்வளவு அடக்கத்துடன் நம்முடைய தேசிகமூர்த்திகள் பாடியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நினைத்ததை விட நினையாத காலங்களை எண்ணி வருந்தி பாடுவது ஞானிகளுடைய இயல்பு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலங்கள் பாலுக்கரை சேர் என்பார், ஒற்றாதே ஆற்றனால் போக்கினேன் என்பார். அது மாதிரிதான் இங்க தேசிகமூர்த்திகளும் என்ன சொல்றாங்க, தன்னை ஒரு கால் தடுமாறியும் இணையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. என்ன மேற்கொண்டாரா, என்னுடைய ஒரு நான்கு அம்சங்கள் என்னை விட்டு நீங்கும் பொருட்டு அந்த நான்கு அம்சங்களையும் தாம் மேற்கொண்டாராம். என்ன அப்படின்னா, என்ன நாலு அம்சங்கள்? துன்ப வினையை பொருந்தக்கூடியவை அந்த நான்கு அம்சங்கள். அந்த நான்கு அம்சங்களையும் நான் கொண்டிருக்கின்றேன். அது அந்த நாலு அம்சங்களிலிருந்து நான் விடுபடும் பொருட்டு அந்த நான்கு அம்சங்களை தான் மேற்கொண்டு வந்தான். என்னவென்றால் நாமம் சாதி குணம் கிரியை. நாமம் சாதி குணம் கிரி பாட்டினே வருது. இவை துன்ப வினையை பொருந்தக்கூடியவை. அதான் துன்பவினை ஏல் நாம சாதி குணக்கிரியினார். ஏறுதல் என்றால் பொருந்துதல், துன்பவினை ஏல் என்றால் துன்பவினையை பொருந்தக்கூடிய. நாமம் என்றால் பெயர், சாதி அப்புறம் குணம், கிரியைனா தொழில். பிறவி எடுத்து வாழ்கின்ற நமக்கு ஒரு பெயர் உண்டு, ஒரு சாதி உண்டு இல்லையா. நமக்கு ஒரு பெயர் உண்டு, சாதி உண்டு, குணம் முக்குணங்கள், சாத்திக ராஜசம் தாமதம் முக்குணங்கள் உண்டு, கிரியை செயல்கள் உண்டு. நம்முடைய இந்த நாமம் சாதி குணம் கிரியை நீங்கும் பொருட்டு தான் என்ன பண்ணுகின்றார், இந்த நாமம் சாதி குணக்கிரிகளை பொருந்துகின்றார் இல்லையா. அவர் பொருந்தினாலும் இவற்றால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. அவர் உருவம் எடுப்பதனால சுவாமிக்கு எந்த ஒரு பந்தமும் ஏற்படுவதில்லை. நம்மை ஆட்கொள்வதற்காக உருவம் எடுக்கிறார், நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த உருவத்தோடு ஒரு திருப்பெயரும் தாங்குகின்றார் இல்லையா. முக்குணங்கள் சார்பிலும் அவர் கிடையாது, இது இருப்பது போல காட்டுகின்றார் அவ்வளவுதான். உடல் சார்ந்ததான் அவர் தொழில்படணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்காக அவர் திருமேனி தாங்கி தொழில்களை செய்கின்றார். ஏன்னா நம்முடைய நாமம் சாதி குணம் கிரியை நாளும் நீங்கும். நமக்கு பெயர்லாம் உடல் சார்ந்த வந்த பெயர் தான் இல்லையா. ஆன்மாவுக்குன்னு பெயர் கிடையாது, உடலுக்காக இட்ட பெயர் தான். உடல் பிறவி நீங்கணும்னா அந்த பெயரோடு நீங்கணும். இந்த பெயரு முக்குண சார்பு இல்லையா, சாதி முக்குண சார்பு, சாதி குலம் பிறப்பெண்ணும் தடஞ்சொடியில் தடுமாறி வருது இல்லையா, அதெல்லாம் நீங்க வேண்டியவை. எனவே பெயர் சாதி முக்குண சார்பு வீண் வேலைக்கு வீண் செயல்கள் இதையெல்லாம் நீங்க வேண்டும். அதற்காக இந்த நான்கும் தனக்கு உள்ளதாக மேற்கொண்டு ஊனமரக் கொள்ள நினைந்து சரி ஒரு பெயரோட ஒரு திருவுருவத்தோடு பெயரோடு சுவாமி எழுந்தருளும் முடிவு பண்றார். எந்த தளத்தில் எழுந்தருள்வது என்று கருதி ஒரு முடிவு கொண்டார். இந்த தளத்தில் எழுந்தொள்வோம். எந்த தளத்தில் எழுந்தொள்வது என்று சொன்னால் திருவாவடுதுறையிலே இருந்துடுவோ அப்படின்னு பெருமான் முடிவு பண்றாராம். எப்படிப்பட்ட பெருமான்கத இதுக்கு முந்தின பகுதிகளை தான் பார்த்துக்கணும் இல்லையா. உயிர்களுக்கு முத்தி நோக்கம் வரும் பொருட்டு அந்த உயிர்களை அதற்கேற்ற முறையில் பக்குவப்படுத்துவதற்காக ஐந்தொழில் செய்கின்ற பெருமான், இருவினைப்பு அந்த உயிர்களை பேரர்களோடு ஆட்கொள்கின்ற பெருமான், அந்த பெருமான் தான் திருமேனி திருநாமம்லாம் தாங்கி எழுந்திரணும்னு முடிவு பண்றாரு. எந்த தளத்துல அப்படி எழுந்திட முடிவு பண்றாரு? திருவாவடுதுறையில் எழுந்திட முடிவு பண்றாரு. எப்படிப்பட்ட திருவாவடுதுறை அத சொல்றாரு. எப்படிப்பட்ட திருவாவடுதுறை தெரியுமா? திருஞான சம்பந்தர் என்ன, அவர் இடரினும் தளரினும் பதிகம் பாடி அதற்காக உளவாக்கிழி பெற்ற சாத்து அந்த திருத்தலம் இல்லையா. இடரினும் தளரினும் பதிகம் பாடிய திருஞான சம்பந்தருக்கு உளவாக்கிழி அருளிய அந்த திருத்தலம் அது திருவாவடுதுறை. அந்த திருவாவடுதுறையில இப்படித்தான் ஒரு திருவுருவத்தோடும் திருநாமத்தோடும் எழுந்தருளும்னு அவர் முடிவு செய்கின்றார். ஏன் அப்படின்னா, ஞான சம்பந்தருக்கு வந்து எதற்காக உளவாக்கிழி வழங்கினார் பெருமான்? அவருடைய தந்தையார் யாகம் செய்யணும் என்பதற்காக தானே. யாகம் செய்வது கிரியாபாகம் இல்லையா, அது கிரியாபாதப்படி யாகம் செய்கின்றார். அப்போ அந்த யாகம் நடைபெற்று கிரியாபாதம் தடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருவாவடுதுறையிலேயே என்ன ஞானபாதம், ஞானபாத நெறியும் தடைக்க வேண்டும். ஏன்னா இங்க சுவாமி குருவா எழுந்தருள் என்ன செய்வார்? ஞானோபதேசம் வழங்குவார் இல்லையா, கிரியையின் பயனாக இருக்கக்கூடிய ஞான உபதேசம் செய்வார். அந்த ஞானத்தினால்தான் உயிர்கள் வீடு பெறும். அப்ப எந்த தரம் கிரியாபாதம் தடைப்பதற்கு இல்லையா ஏற்றதாக இருந்ததோ அந்த தரத்திலேயே ஞானபாதமும் தடைக்கட்டும் என்று சொல்லி அந்த தடத்தையே தேர்ந்தெடுத்தார். அதான் சொல்ற உளவு தமிழ் சம்பந்தர் உள்ளம் மகிழ உகந்து முனம் கொள் என்று உளவா கிளியருள ஓங்கும் தனது தடமாய் இலகு புகழ் தாங்கும் நலமிகவும் ஈட்டும் திருவாவடுதுறையில் எவ்வுலகும் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியே. எவ்வுலகம் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியே, எல்லாரும் தரிசிக்கும்படியாக ஒரு நல்ல உருவத்தை காட்டி ஒரு நல்ல திருமேனியை தாங்கி கிரியாபாதம் தடைக்க செய்த திருவாவடுதுறையிலேயே ஞானபாதமும் தடைக்கும் பொருட்டு இருந்தது. அடியே இந்த பழியா அடிகளை படித்ததனாலே உயிர்த்து உணர்ந்து உரையில் குறிப்பிட்ட செய்தி அது கிரியாபாதம் தடைக்கக்கூடிய தரத்திலேயே ஞானபாதமும் தடைக்கலாம் என்று சொல்லி உளவாக்கிழி பெற்று வேத வேள்வியினை தடைக்க செய்தார் தமிழ் ஞான சம்பந்தர். அவர் அருள் பெற்று கிரியாபாதம் தடைத்திட காரணமாக இருந்த தலமே ஞானவாதமும் தடைத்திட ஏற்றது என திருவுள்ளம் கொண்டு அந்த திருவாவடுதுறை தலத்திலேயே ஞானாசிரியனாக அருளாட்சி செய்தார். சரி, அங்க ஞானாசிரியராக எழுந்துவிட்டார் திருவாவடுதுறையில. என்ன திருநாமம் தாங்கினார் இல்லையா, அடுத்தது சொல்லணும். உருவம் கொண்டார், பெயரும் கொண்டார் இருக்கா இல்லையா, என்ன திருநாமம் கொண்டார் அப்படின்னா, சொல்லும் அளவில் சுகப்பேறு உதவ அருள் புல்லும் திருவெடுத்து பொற்புடனே. சொல்லும் அளவில், சொன்ன அளவிலேயே சுகப்பேற்றினை உதவக்கூடிய வகையிலே திருவருளை புல்லும் திருவெழுத்து, புல்லுதெல்லாம் பொருந்துதல், திருவருளோடு பொருந்தியிருத்தல். அந்த அந்த திருவெழுத்தை சொன்ன மாத்திரத்திலேயே சொன்னவனுக்கு ஒரு சுகம் உண்டாகும். ஏன்னா அந்த திருவெழுத்து திருவருளோடு பொருந்தி உள்ளது. எனவே அந்த திருவெழுத்தை சொன்னால், அந்த திருப்பெயரை சொன்னால் சொல்பவனுக்கு ஒரு சுகம் உண்டாகிறது, அருட்சுகம், அருளால் கிடைக்கக்கூடிய சுகம் உண்டாகிறது. ஏன்னா அவன் சொன்ன அந்த திருநாமம் அந்த அருளோடு தொடர்புடையது, அருள் பொருந்தி இருக்கின்ற திருநாமம் அது. ஆகவே அந்த திருநாமத்தை சொல்வதனாலே அருளால் பெறக்கூடிய ஒரு சுகம் அங்க விளைகிறது. அப்படிப்பட்ட திருநாமத்தை மேற்கொண்டார். சொல்லும் அளவில் சுகப்பேர் உதவ அருள் புல்லும் திருவெழுத்து பொற்புடனே. திருவெழுத்துன்னு சொன்னது திரு அஞ்செழுத்து. திரு அஞ்செழுத்தை சொன்ன அளவிலேயே சுகம் கிடைக்கிறது, அருளால் பெறத்தக்க சுகம் கிடைக்கிறது. ஏனென்றால் அந்த திருவஞ்செழுத்து திருவருளோடு தொடர்புடையது. அப்படி திருவருளோடு தொடர்புடைய திருவஞ்செழுத்தை என்ன, அதையே திருநாமமாக கொண்டாராம். ஏன் அதை திருநாமமாக கொண்டாருன்னா, பல்லாரும் நண்போடு உரைத்திடவே, அதாவது ஜீக்கை பேரு பெறாதவர்களும் அஞ்செழுத்தின் மகிமை தெரியாதவர்களும் கூட அந்த அஞ்செழுத்தை ஒரு நட்போடு சொல்வதற்காக. ஒருவரோடு தொடர்பு கிடைத்தால் அவர் 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 நம்ம அவரோட நட்பை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி அஞ்சலத்தை சொல்லி சொல்லி பழகினாலே அந்த நட்பு ரொம்ப உறுதியாயிரும். சொல்ல சொல்ல என்ன, சொல்லி பழகாதவங்களும் கேட்டு பழகாதவங்களுக்கும் அந்த அஞ்சலத்தோடு ஒரு நட்பு உருவாகட்டும் என்ற ஒரு நோக்கோடு அந்த அஞ்சலத்தையே தனக்கு திருநாமமாக கொண்டார் இல்லையா. அதான் நமச்சிவாய மூர்த்தியின் திருநாமம் கொண்டார். நமச்சிவாய மூர்த்திகள் அவர் இருக்கிற ஊரு என்ன ஊரு இல்லையா, திருவாவூர். திருவாவூர்ல ஒரு குரு யாரோ ஒரு அருளாளர் இருக்காம அவர் யாரு அப்படின்னு கேட்டா அது நமச்சிவாய மூர்த்திம்பாங்க. இங்க ஒரு ஆதீனத்தையே அவர் நிறுவியிருக்கின்றார். நமச்சிவாய மூர்த்திகள் ஆதீனம் எங்க இருக்கு இல்லையா, அந்த திருவாவூர்ல நமச்சிவாய மூர்த்தி ஆதீனமா இங்கதான் இருக்குமா அப்படி சொல்பவர்களுக்கு அந்த நமச்சிவாய நாமத்தை சொல்லி சிந்திச்சே பழக்கமே இருக்காது. ஆனாலும் இங்க ஒரு அருளாளர் இருக்காரு யாரு, ஆமா நமச்சிவாய மூர்த்தின்னு இருக்காருமாங்க. இன்னொருத்தர் போய்கிட்டு இருக்கோம் அதை கேட்பான், நமச்சிவாய மூர்த்தி இருக்காரன்னு அவன் கேட்பான். சொல்லி பழகாதவனும் சொல்லுவான், கேட்டு பழகாதவன் காதுக்கும் அது போய் கேட்கும். இப்படி எல்லோருக்கும் அவரவர் நிலையிலே அது புண்ணியமாக ஆகட்டுமே என்ற ஒரு பெருங்கருணையோடு இல்லையா, சொல்லாதவாயும் சொல்லுமெனலால் இல்லையா, செல்லாத செவியும் செலுமெனலால் என்று சொல்லி இதை சித்தாந்த பகுருடையில இன்னும் விரித்து பாடியிருப்பார் மூணாவது குருமூர்த்திகள். செல்லாத காலுக்கும் அந்த அந்த அஞ்சலத்து திருநாமம் சென்று சேரட்டும், சொல்லாதவாயும் சொல்லி உய்யட்டும் என்று இப்படி பல்லோரும் உய்வதற்காக அந்த அஞ்சலத்தையே திருநாமமாக கொண்டார். ஆகவே அதையே அவர் வந்து என்ன பண்ணாராம், பல்லாரும் நண்போடு உழைத்திடவே நன் நமச்சிவாயன். அதை பிரிச்சு எழுதும் போது நல் நமச்சிவாயன் ஒரு நன் நமச்சிவாயன்கிறத பிரிச்சா நல் நமச்சிவாயன், நண்போடு உழைத்திடவே நன் நமச்சிவாயன் என பண்போடு உயர்நாமம் பற்றியே, பண்போடு உயர்நாமம் பற்றி. எல்லாரும் அந்த நாமத்தை உச்சரிக்கட்டும் கேட்கட்டும்ங்கிறதுக்காக நமச்சிவாயன் என்று அஞ்சலத்து சார்ந்த நாமத்தையே அஞ்சலத்தையே நாமமாக கொண்டு உண்பதனோடு ஆன குணம் நான்கும் அடைந்தகலா ஆறு உயிரும் தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே. ஆக உன்னல் முதலிய நான்கு குணங்கள் போற்றி பகருடையிலே சொல்லப்பட்டுள்ளது. போற்றி பகருடையிலே 71வது கண்ணியிலே சொல்வார், உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி. சிவபெருமான் அந்த மானுட சட்டை தாங்கி ஆச்சாரியாக எழுந்துள்ளார் இல்லையா, அப்போ அந்த மானுடர்களுக்குள்ள நான்கு தன்மைகளும் தமக்கும் இருப்பதாக காட்டிக்கொள்ளும். எது, உண்டி உறக்கம் பயம் இன்பம். உண்டி என்பது அது உணவு, அதைத்தான் உண்டல் உண்பதனோடு சொல்லியிருக்காரு. இங்க உபதேசம் உண்பதனோடு, அதுதான் உண்டின்னு சொல்லியிருக்காரு போற்றி போருடையில. உண்பதனோடு ஆன குணம் நான்கும் டர், உண்பது முதலியே நான்கு குணம் டர். நான்கு குணம் என்னென்ன போற்றி போருடைய நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடியிருக்காங்க. நான்கு குணம் என்ன, ஒன்று உண்பது அதான் உண்டி, அடுத்து உறங்குவது, அப்புறம் பயம் அதாவது பயப்படுவது அச்சப்படுவது, இன்பம் என்னன்னா உலக இன்பத்தை பெறுவது. இந்த நான்கு குணமும் சாதாரணமா மனிதர்களாக உள்ளவர்களுக்கு உள்ள குணங்கள். ஆகவே அந்த இந்த குணங்கள் தமக்கும் இருப்பதாக காட்டிக் கொள்கின்றார், ஆனா உண்மையில இல்லை. ஒத்து ஒழுகின்னு சொன்னது மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் மாதிரியே ஒத்திருந்து அது வந்து ஒரு தோற்றத்துக்கு தான் இல்லையா. அதான் ஆணகுணம் இங்க அது தோற்றம் கதை உபதேசப்பவர்கள் தெளிவுபடுத்துறாரு. உண்பதனோடு ஆணகுணம் நான்கும் அடைந்து அகலா ஆறு உயிருள் தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே, தானும் ஒன்று போல் நடிக்க தாங்கியே, ஓர் உயிர் போல நடிக்கின்றார், திருமேனி தாங்கி நடிக்கின்றார் என்று அருமையாக சொல்கின்றார். ஆக இப்படி திருவாவூர்துறையை தளமாக கொண்டு எல்லோரும் கேட்காதவர்களும் கேட்டு சொல்லாதவர்களும் சொல்லி உய்வதற்காக அஞ்சலத்தையே நாமமாக கொண்டு நமச்சிவாயமூர்த்தி என்று நாமமாக கொண்டு இல்லையா, உலகோர் போலவே உண்டி உறக்கம் பயம் இன்பம் முதலிய குணங்கள் எல்லாம் தான் தன்னிடம் இருப்பது போல காட்டிக்கொண்டு எவ்வாறு எழுந்துள்ளி வருகின்றார், ஞான குரு தேசிகனாக எழுந்துள்ளி வருகின்றார். ஞான குரு தேசிகனாம் என்று தெளிய இயற்றி தாம் ஞான குரு தேசிகனாக இருக்கின்றோம் என்று சிவபெருமான் தம்மை காட்டிக்கொண்டு வருகின்றார். நமச்சிவாயமூர்த்தி அப்படியே சிவமாகவே தான் சொல்லியிருக்கின்றார். சிவபெருமான் இப்படி நமச்சிவாயமூர்த்தியின் நாமம் கொண்டு ஞான குரு தேசிகனாக எழுந்துள்ளினார். எப்படிப்பட்ட சிவபெருமான் ஆனால்தான் முதல்ல அவ்வளவு இயல்புகளும் சொன்னது. இப்படிப்பட்ட சிவபெருமான் ஞானகுரு தேசிகனாம் என்ற செடியை ஏற்றி இருள் பாசம் அறுக்கும் பரஞ்சோதி, இருள் மலமாகிய அந்த பாசத்தை, அந்த பாச கட்டினை அறுக்கும் பரஞ்சோதி. ஏன் இதெல்லாம் அறுக்கும் அறுக்கும் சொல்லு பயன்படுத்துறாங்க நம்ம சிந்திக்கணும் இல்லையா. பாசம் அறுக்கும்ங்கிறாங்க, சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பறுக்கும் பிஞ்சகங்கிறாங்க. ஏன்னா இவையெல்லாம் நமக்கு கட்டாக இருப்பதனாலதான், நம்மை கட்டி பிணித்து வைத்து அறுத்துவதனாலதான் அறுத்தல்னு சொல்ல வேண்டியது வருது இல்லையா. கட்டி இருக்கின்ற ஒன்றை தான் அறுப்பாங்க. ஆகவே தேசிகண்ணாம் என்று தெரிய ஏற்று இருள் பாசம் அறுக்கும் பரஞ்சோதி. அப்புறம் எப்படி பருவம் கண்டு வந்தார் என்று சொன்னால், முட்டை அது முட்டையினுடைய பருவம் கண்டு ஆமையானது என்ன செய்யுமா? முட்டைக்கு எய்தும் சிறந்த பருவத்தை அறிந்து கடலில் தோன்றி முட்டையாகிய கூட்டை கிழித்து தன் வடிவாகி தன்னை வந்து அடையும் வண்ணம் ஆமையானது அழைக்குமா? அதுபோல வினை பெருக்கி உழலும் அடியேனையும் அரிய பருவம் பொருந்துதலை பார்த்து, அரிய பருவம்னா அதுதான் திருநெய் உப்பு மடபரிபாகம் சத்தினிபாகிய பொருந்துதலை பார்த்து எல்லா நலமும் ஓங்கும் திருவாவூர்தலை பகுதியில் உயர்ந்த தவச்சீடர்கள் பணிந்து போற்ற பெரும் கருணையாம் மேருமலை என வீற்றிருந்து, என்னை பருவம் இசைவது பார்த்து என் நலமும் ஓங்கும் பதியில், என் நலமும் ஓங்கும் பதின்னு சொன்னது திருவாவூர்தலை, என் நலமும் ஓங்கும் பதி உயர்ந்த தவத்தோர் பணிய நம்மை சுற்றி மற்ற தவச்சீடர்கள் சீடர்கள் பல சீடர்கள் நமச்சாமூர்த்தியும் இருந்திருக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தி சீடர் கோயவருக்கு சீடரா சேரும் போது அது தெரிகிறது. அதான் சொல்றார் ஓங்கு ஓங்கும் பதியில் உயர்ந்த தவத்தோர் பணிய வீங்கு கிருபை மேறு வீச்சிருந்து பெரிய கருணை மேருவாக வீச்சிருக்கின்றார். மேருமலை எவ்வளவு பெரிய மலை இல்லையா, கருணையே ஒரு மேருமலை அளவு திரண்டிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பதுதான் நம்ம சிவாய மூர்த்திகள். வீங்கு கிருபை மேறு வீச்சிருந்து பாங்கரியா நீசனென பாச நிகழமர தன்னாமம் பேச அருத்தூது உட்பெருக்கியேன். ஆகவே இவன் முறைமை அறியாத நீசனாக இருக்கின்றான், எனினும் இவனுடைய பாச விலங்கினை நாம் போக்குவோம். நிகழம்னா விலங்கு. ஆசா நிகழம் துகளாகியவின் பேச அனுபூதி பிறந்ததுவே கந்தர் அனுபூதி. ஆசையை விலங்கு என்று சொன்னான் தாய்மார சுவாமிகளும். அதை பின்பற்றி ஆசை நிகழத்தினை நீர்த்தோழி படவுதறி என்பார். ஆசையாகிய விலங்கினை அது சுக்குநூறாக போகும்படி உதறி என்று பாடுவார். தம்மை ஒரு யானையாக உருவகித்து பாடும்போது அப்படி பாடுவார். யானை அந்த சங்கிலி பிணித்திருப்பது போல ஆசையாகிய சங்கிலி ஆன்மாவாகியனை பிடித்திருக்கிறது. அதை நீர்த்தோழி படும்படியாக உதறின்னு பாடுவார். ஆகவே இங்க சொல்றார் பாங்கரியா நீசனன பாச நிகழம் அற, நிகழம்னா விலங்கு, தன் நாமம் பேச அருட்டூது உட்பெருக்கியே. அருட்டூது என்பது அதாவது செவியிலே பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்தது. என்ன பஞ்சாட்சரம் தான் ஆன்மாவுக்கு தூதாக போகின்றதா. இந்த மாதிரி பெருமான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு தூதுவன் வந்து ஒரு செய்தியை போய் தெரிவிப்பது மாதிரி பெருமான் நம்ம மேல எவ்வளவு கருணையோடு இருக்கின்றார் என்ற உண்மையை நமக்கு ஒரு தூது போல தெரிவிப்பது அஞ்செழுத்தான். சொன்ன பேச அருட்டூது பெருக்கியே ஓசை வரும் காந்த செயலாய் கடுகும் பிரசாசம் அது சேர்ந்தது போல் என்றன் செயலனைத்தும் ஓய்ந்து மிகும் தன்றென்பதமே சரணமென நாயேனும் ஒன்றும்படி கண்டு உளமறிந்தேன். இரும்பு வேகமாக போகுது காந்தத்தோட ஒட்டுதுன்னா அதுல இரும்பின் செயல் எதுவும் இல்ல, காந்தம் கவர்ந்து இழுத்தது தான். கவர்ந்து இழுத்தனாகிய காந்தத்தின் செயலாலதான் இரும்பு அத்துமை விரைவாக சென்று காந்தத்தோடு பொருந்துகின்றது. இருத்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானையும் பார். அத மாதிரி அந்த காந்தத்தின் செயலாக அந்த பசாசம், பசாசம் என்பது இரும்பு, காந்தங்கண்ட பசாசம் என்று சொல்லி மெய்கண்டார சொல்வார் இல்லையா அஞ்சாம் அஞ்சாம் சூத்திரத்துல, விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்முக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங்கண்ட பசாசத்தவையே சொல்வார். பசாசம்னா இரும்பு, பசாசம் ஈர்க்கப்படுதல் காந்தத்தின் செயல். அதுபோல அவனுடைய குருவருள் சேரினாலே அவனா ஈர்க்கப்பட்டு அவன் திருவடி அடைந்தேன். அவ்வாறு அடைவதைக் கண்டு திருவுள்ளம் மகிழ்ந்தார் நமசிவாய மூர்த்திகள். அந்த பாச பிணிப்பையெல்லாம் போக்குகின்ற வகையிலே ஒவ்வொரு தீர்க்கையாக செய்கின்றார். அதுல வந்து நயன தீக்கை, குருநாதர் தம்முடைய திருவடிகளாலே சீடரை நோக்குதல், அதை வந்து திருநோக்கம் என்று சொல்வார்கள், நயன தீக்கை என்று சொல்வார்கள். நயனம் என்றால் அது கண் என்றுதான் பொருள். சக்ஷு தீட்சைன்னு சொல்லுவார்கள். சக்ஷுனாலும் கண்ணுன்னு அர்த்தம். இதனால என்ன ஆகுதுன்னா, பிறவிகள் வரக்கூடிய பிறவிகள் தீர்கின்றன, இருள் மலமானது கெடுகின்றது, ஈட்டி வைத்துள்ள எவ்வளவோ வினைகளாகிய சஞ்சீதமும் வந்து நீங்குது. அதனால அந்த நயனதிக்கு சிறப்பானது.